பள்ளியில இரண்டாவது அத்தியாயத்துல இது வந்து முன்னால வந்து அங்குஷ்ட மாத்திரமாக பரமாத்மா இருக்கார், எல்லா சரீரத்திலையும் ஒருவர் தான் இருக்கிறவர், இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான், தனித்தனியாக இந்த சரீரங்கள் வெவ்வேறா இருக்கிறதுனால என் ஆத்மா வேறு உங்க ஆத்மா வேறுன்னு லோகத்துல காணப்படுகிறது. ஆனா ஆத்மா ஒண்ணுதான், ஒன்றாக ஆத்மாவை பார்க்கிறவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான், அதனால முக்தியை அடைகிறான். யாரு தனித்தனியா ஆத்மா இருக்கு என்று நினைக்கிறாளோ அவ இந்த ஜனன மரண பரம்பரையிலிருந்து தப்பித்துண்டு போவதில்லை அப்படின்னு விஸ்தாரமாக அநேக திருஷ்டாந்தங்களை வச்சு சொல்லியாச்சு. பிறகு நம்ம சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மா இருக்கான்னு புறமேகாத சத்வாரம்ங்கிற மந்திரத்தினால சொல்லியிருக்கு. கடைசியில விமுக்த உச்சதேன்னு இந்த ஆத்மாவை யார் தியானத்தினால அறிகிறானோ அவனுக்கு இனிமேல துக்கம் கிடையாது, சோகம் கிடையாது, மோகம் கிடையாது. அதோட இல்ல, இப்பொழுதே இந்த சரீரத்துல இருக்கும் பொழுதே அவன் ஜீவன் முக்தியை அடைஞ்சு பிறகு சரீரம் கீழே விழுந்த பிறகு விதேய முக்தியை அடைகிறான், மறுபடியும் இன்னொரு தரம் பிறக்கிறது இல்லை அப்படிங்கிற அம்சமும் விஸ்தாரமாக சொல்லியாச்சு. பிறகு இதுவரைக்கும் நான் அறிந்து கொண்டதான விஷயம் ஒண்ணு இருக்கு, என்ன, எல்லா சரீரத்திலையும் ஒரு ஆத்மா இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இத வேற விதமாகவும் சொல்லணும் என்பதற்காக ஆரம்பிச்சதான இந்த வள்ளியில சர்வ வியாபகமாக ஆத்மா இருக்கு எனக்கூடியதான அம்சத்தை வேற விதமாக சொல்ற. இது வந்து சூரியன் எப்படி உலகத்துக்கெல்லாம் ஒருவனாக இருந்து கொண்டு உலகமெல்லாம் பிரகாசித்துக் கொண்டு எங்கும் இருக்காரோ அதே விதமாக இந்த ஆத்மாவும் இருக்கு என்பதை காட்டுவதற்காக பூர்வபாகத்துல பூர்வ கண்டத்துல சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான மந்திரத்தை அப்படியே ஆத்மபரமாக சொல்லிக்க. சூரியனோ சந்திரனோ அக்னியோ வாயுவோ எல்லாரும் விராட் ஸ்வரூபம் தான், அந்த விராட் ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தான். இருந்தாலும் இந்த மந்திரத்தை நாம் எல்லாம் சூரிய ஸ்துதி பரகமாக கண்டிருக்கோம். சாயணாச்சாரியார் வேதபாஷ்யத்துல சூரிய ஸ்துதி பரகமாகத்தான் இந்த மந்திரத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்க. இருந்தாலும் சூரியனாக இருக்கிறதோ சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிறதோ சூரியன் தன் காரியத்தை செய்வதற்கு உபயோகப்படுகிறது வரக்கூடியதான ஒரு சக்தியாக இந்த பரமாத்மா இருக்காரோ அந்த பரமாத்மாவைத்தான் இந்த மந்திரமும் சொல்கிறது எனக்கூடியதான அம்சமாக நமக்கு ஆச்சாரியால் இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த மந்திரத்தை. இத மந்திரத்தை பிரிச்சு அறியணும் நம்ம, என்ன சேர்த்து படிச்சுட்டு இருக்கோம் தினந்தோ ஹம்சஹ, அதுக்கப்புறம் சுசிஷத், வசுஹு, அந்தரிக்ஷசத், ஹோதா, வேதிஷத், அதிதிஹி, துரோணசத், நிருஷசத், வரசத், ருதசத், வியோமசத், அப்ஜா, கோஜா, ருதஜா, மத்ரிஜா, ருதம், ப்ருஹத். இது வேத பாஷ்யம் வாசிக்கிற காலத்துல வேதத்தை பதப்பாடம் சொன்னவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாதுங்கிறதுக்காக பதச்சேதம் பண்ணி பார்த்தோம். இப்ப ஒவ்வொரு பதத்துக்கும் பாஷ்யம் பாஷ்யக்காரர்கள் சொல்லும் பொழுது பார்ப்போம். சது ஏக சரீர புறவர்த்தி ஆத்மா சஹா, அந்த ஆத்மாவானவர் ஏக சரீர புறவர்த்தி, ஒரு சரீரம் எனக்கூடியதான புறத்திலேயே இருக்கார்னு நினைக்காதையும், எல்லா சரீரத்திலையும் அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஆகையால் என் சரீரம் தான் வசத்தை, இன்னொருத்தர் சரீரம் தாழ்த்து எனக்கூடியதான வித்தியாசம் பார்க்கப்படாது. எல்லா சரீரத்திலையும் இருக்கிறவர் ஒரே ஆத்மா தான். நான் ஏக சரீர புறவர்த்தியேவ ஆத்மா, ஆனா எப்படி இருக்க, கிந்து கிந்தர்ஹி சர்வ புறவர்த்தி, எல்லா புறங்கள்லயும் அவர் தான் இருக்கார், எல்லா சரீரத்திலையும் அவர் தான் இருக்கார். அது எப்படி சார் இருக்க சொல்றது, அதுக்காகத்தான் இந்த கதம் ஹம்சஹா. பரமாத்மாவுக்கு என்ன பேரு, ஹம்சஹான்னு பேரு. ராஜதே ஏக ஹம்சஹா அப்படின்னு ஹம்ச பதமானதோ ஹம்ச காயத்ரிய சொல்றதோ அஹம்சஹான்னு சொல்றதோ எல்லாம் ஹம்சஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பரமாத்மான்னு அர்த்தம். ஏன் ஹந்தி கச்சதீதி, ஹந்தின கொள்கிறான்னு அர்த்தம் சொல்லப்படாது. இது வேதமானது, வேதத்துல தாதுனா அநேகார்த்தகத்துவார், தாதுவுக்கு என்னென்ன அர்த்தம் சொல்லியிருக்காரோ பரமா பாணினி அத்தனை அர்த்தங்களும் வேதத்துல வரும். எங்கும் போயிருக்கார், எங்கும் வியாபிச்சிருக்கார், ஆகையால் அவருக்கு ஹந்தின்னு. சுசிஷத், சுசிஷத்துன்னு என்ன, சுத்தமான இடத்தில் போபவர்னு அர்த்தம். நமக்கு பூமி என்னதான் நீங்க சொன்னாலும் சுத்தமாக தெரியல, காலம் ஒரு எழுந்துட்டு நாங்க இங்க வரதுக்குள்ள செருப்பு போட்டு இப்படி பத்தமா பார்த்து நடக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தாலும் காலம் மட்டும் தான் உட்கார வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்ன சுவாமியினர் அவ்வளவு அசக்கியமாக இருக்க, எத்தனையோ பதார்த்தங்கள் மலங்கள்லாம் அதுல இருக்கு, அதை மிதிச்சுட்டு வரணுங்கிறாள். இது போல ப்ராப்ளம் இல்லாமல் போறவர் அவர் எங்க இருக்கார், சுசேஷத்து சுத்தமான தேசத்துல தான் போவார். சூரிய பகவான் எப்படி போறார், அந்தரிஷத்துல போறார். அந்தரிஷத்துல ஏதாவது அழுக்கு இருக்க ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி சுசேஷத்து சுத்தமான இடத்தில், சுச்சவ் திவி திவின்னு அர்த்தம் திலோகத்தில் ஆகாசத்தில் அந்தரட்சத்தில் ஆத்மனா ஆதித்யாத்மனா செய்ததி சூரியன் ரூபமா அவர் போயிட்டு இருக்கார். திவி ஆகாசத்தில் சூரிய ரூபமாக போறதுனால அவருக்கு சுஜிஷத் அப்படின்னு பேர். பிறகு வசு அவருக்கு வசூன்னு சொல்லிருக்கமே என்ன அர்த்தம், வாசகிதி சர்வான் இதி வசு எல்லாவற்றையும் எல்லா ஜனங்களையும் வசிக்கும்படி பண்றார், எல்லா ஜனங்களும் உயிரோடு இருக்கும்படி அவர் தான் பண்றார். ஆகையால் நம்மளை காப்பாத்தவர் யாரு, சூரியனாக இருந்து கொண்டு காப்பாத்தி கொண்டிருக்கார். அல்லது எல்லோரையும் நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து நம்ம பிராணன் இருக்கும்படி நம்ம புலன்கள் வேலை செய்யும்படி நம்மளை எப்பொழுதும் காப்பாத்தி கொண்டிருக்கார். ஆகையால் வாசயதி சர்வான் இதி வசு ஹம்சா சுஜிஷத்து வசு அப்படின்னு ஆச்சு. அப்புறம் அந்தரிக்ஷசத்து அந்தரிக்ஷசத்து அந்தரிக்ஷத்தில் இருப்பவர். அதனால எப்படி இருக்கார் அந்தரிக்ஷத்துல அந்த பரமாத்மா, வாயு ரூபமா இருக்கார். வாயு வாயு ஆத்மனா வாயு ரூபமாக அந்தரிக்ஷே சீததி அந்தரிக்ஷத்தில் இருக்கிறார். சீததினா இருக்கிறார் அர்த்தம். அந்தரிக்ஷே சீததி அந்தரிக்ஷசது ஆகையால் வாயு ரூபமாக அந்தரிக்ஷத்தில் அவர் இருக்கார். ஆகையால் அந்த ஆத்மா வாயு ரூபமாக அந்தரிக்ஷத்தில் இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு, அந்தரிக்ஷசது அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த பதம் ஹோதா. ஹோதான அக்னி ரூபமாக அவர் தான் இருக்கார். வாயு வாயு சரீரத்திலையும் அவர் தான் இருக்கார், அக்னி சரீரத்திலையும் இருக்கார். ஹோதா அக்னி அக்னி வைஹோதா அப்படின்னு ருக்வேதம் சொல்றது. ஆகையால் ஹோதாங்கிற பதத்துக்கு யஜ்யத்துல ருக்வேதியா இருந்து கொண்டு ஒரு ஹோதான் ஒரு ருத்விக்கா இருக்காரு, அவருக்கு மட்டும் ஹோதான்னு பேர் இல்ல. தேவதைகள் பண்ணக்கூடியதான யஜ்யத்துல அக்னி ஹோதாவா இருந்தாராம், அதனால ஹோதான் அவருக்கு பேரு. ஹோதாங்கிறது அக்னி அப்படின்னு, அக்னி வைஹோதா அவையால் அக்னி சரீரமா இருக்கிறவர் யாரு, உங்க பரமாத்மா தான் அக்னியா இருக்கார், உங்க பரமாத்மா தான் சூரியனா இருக்கார், உங்க பரமாத்மா தான் வாயுவா இருக்கார். அதுக்கப்புறம் வேதிஷது வேதி வேதியில் இருப்பவர். வேத வேத்யாம் சீததீதி வேதிஷத் வேதியில இருப்பவர். வேதின்னு என்ன அர்த்தம், இந்த பூமிக்கு வேதின்னு. ஆகையால் பூமியில் இருப்பவர், பூமாதா உருவமாக இருக்கிறவர். வேத்யாம் பிருதிவியாம் சீததி இது வேதிஷத் வேதின்னு பிருதிவி பூமாதா, அந்த பிருதிவியில இருப்பவர். ஆகையால் வேத்யாம் சீததி இது வேதிஷத். இந்த வேதிய போய் வேதின்னு யஜ்யத்துல அந்த ஹோமகுண்டம் கட்டுறதுக்குன்னா வேதின்னு பேரு. நீங்க நீங்க வேதின்னு பூமின்னு அர்த்தம் பண்றேன்னார். வேதம் சொல்றது சுவாமி நத்தியம் வேதி பரோ அந்த பிருதிவியா இத்தியாதி மந்திர வர்ணாத் இயம் வேதி பரோ அந்த பிருதிவியா, இதோ இந்த மிக உயர்ந்ததான இந்த பூமி இருக்கு இதற்கு வேதி என்று பெயர் அப்படின்னு மந்திரமே சொல்லிருக்கு. ஆயால் வேதினா பிருதிவி. இப்ப வேதிஷத்துனாச்சு. அடுத்தது அதிதிஹி அதிதிஹி அப்படின்னு சொல்லி துரோணசத் ரெண்டு பதங்கள். அதிதியாகவும் அவர் தான் இருக்கார், அதிதி ரூபமாக இருந்து கொண்டு சோம ரூபமாக இருந்து கொண்டு துரோண கலசத்தில் இருக்கிறவர். துரோண கலசம் ஒரு கலசம், அந்த துரோண கலசத்தில் தான் சோமரசத்தை பிழிஞ்சு வச்சிருப்பான். அந்த கலசத்துல இருக்கிறது அந்த கலசத்தை அசைக்க விடாது, அந்த கலசத்துல இருந்து கொண்டு வந்து நடுவுல வேற இன்னொரு பாத்திரத்துல வச்சுட்டு அதுலதான் ஹோமம் பண்ணணும். ஆனா அந்த கலசமானது ஒரு இடத்துல தனியா இருக்கணும், நிறைய அதுல இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இங்க போட்டுக்கணும். அதனால இந்த துரோண கலசம் தனி கலசம் அது அங்க இருக்கும். ஆனா அந்த கலசத்தை ஒரு தான் பிரதிஷ்டானம் பண்ண பிறகு முடிகிற பிறகு அதை அசைக்க விடாது. ஆனா அந்த துரோண கலசம் வேற ஒரு பாத்திரத்துல இருந்து கொண்டு வந்து முக்கியமான கலசத்துல போட்டுக்கணும். இப்படி இந்த துரோண கலசத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்தம் யாரு, சந்திரன். அந்த சந்திரன் அதிதியாக அதிதி எனக்கூடியதான பெயரோட இருக்க, அதிதி எனக்கூடியதான பெயரோட சோமனானவர் துரோண கலசத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்டதான சந்திர ரூபமாகவும் பரமாத்மா தான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதிதி சோமஹாசன் துரோணே கலசே, அந்த துரோண கலசம்னு பேர் இருக்கு. நம்ம துரோண கலசம் சொல்லிருக்கோம், இது துரோணாச்சாரியன் பாரதத்தில் இருக்கிற அவருக்கு இருக்க சம்பந்தம் இல்ல. ஏதும் இப்படி சொல்லுக்கு துரோண கலசம் அப்படின்னு பேர். அப்படி துரோணே கலசே சீததி இது துரோணசத் ஆய துரோண கலசத்தில் இருப்பவர் சந்திர ரூபமாக இருக்கிறவர். இல்ல பிராமணா அதிதி ரூபேண துரோணேஷு குருஹேஷு சீததி திவா. ஒரு பிராமணன் நம்ம மாத்துக்கு முன்னால சொல்லாம வந்துவிட்டார்னா அவர் அதிசின்னு பேர், சொல்லிவிட்டு வரவருக்கு அபியாகதன்னு பேர். நான் என்ன தேதி உங்க காத்துக்கு வரேன் லெட்டர் போட்டு வந்தாருன்னா அபியாகதன்னு பேர். வராமல் ஒண்ணுமே தெரியாம வந்துட்டார், அவரே நினைக்க விடாது. நான் முன்னாலே வேதத்துக்கு போவோம்னு பிளான் பண்ணாமல் நரசார் வந்து விட்டார்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அதிசரன் நாராயண ஸ்வயம் சாட்சாத் பகவானே வந்திருக்கார் அப்படின்னு. அந்த அதிசி ரூபமான ஒரு பிராமணன் துரோணேஷோ கிருஹேஷோ வீட்டுக்குள்ள கிருஹேஷோ தப்தா நிர்வீண்ணா யதா அச்சுத ஜனாகமே அப்படின்னு சொல்றது புராணத்துல. கிருஹேஷு தப்தா சரத்காலம் வந்திருக்குன்னு என்னமா வந்திருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள கிரகஸ்தால் ஏதோ கவலை இருக்கு. அது கவலை இன்னதுன்னு சொல்ல முடியாது. எதனால வந்திருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலை வருது. ஒரு நாள் இன்னைக்கு இல்ல, ஏதாவது சம் ப்ராப்ளம். அதனால மனசு அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அது என்ன பண்றது? இப்படி இருக்கிற காலத்துல கிரகேஷு தப்தாக கொதிச்சுண்டு நிர்வினாக்கு யதா அச்சுத ஜனாகமே அச்சுத ஜனாளா இருக்கிறவா பக்தாள் யாராவது வந்ததுமே அவ மனசுல கொஞ்சம் அந்த கவலை குறையிறது. ஒண்ணு கவலைப்படாதுக்கு க்ஷேமா இருப்பேள் அப்படின்னு ஒரு டானிக் ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு போற பாருங்க. அது மாதிரி அன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடியதான அந்த இடத்துல அந்த சரத்காலமானது வந்திருக்கு அப்படின்னு சொல்ற. அதே விதமா ஞானிகளோ பக்தாளோ நம்ம அதுக்கு வந்தாலே க்ஷேமம். அப்படி அவர் ரூபமாகவும் ஆத்மா தான் இருக்கார் அப்படிங்கிறது. அதிதி பிராமணா அதிதி ரூபேணவா துரோணேஷு குருஹேஷு சீததி அப்படிங்கறதுனால பிராமண ரூபமா பரமாத்மா இருக்கார். அதுக்கப்புறம் எல்லா மனுஷ ரூபமாகவும் ஆத்மா தான் இருக்கார். ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலையும் அவர் தான் இருக்கிறார். ஆகையால் மனிதன் என்று சொல்வது அவளுடைய சரீரத்தில் இருக்கிற பரமாத்மா அப்படின்னு வரசத்து. மனுஷியளை விட கொஞ்சம் வசத்தின்னு நம்ம நினைக்கிறது யாரு? தேவதைகள். அவளுக்கு என்ன பேரு? வராள்னு பேரு. நமக்கு வரன்னா கல்யாண மாப்பிள்ளைக்குதான் வரன்னு சொல்றோம். ஆனா அவருக்கு வரன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் வரணும் இல்லையோ தெரியாது. ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மகாவிஷ்ணு ஸ்வரூபா எவராயா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக வைத்துக் கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு இந்த பொண்ணை கொடுத்துட்டு இருக்கோம், மற்றவர்களுக்கு இல்ல. இது இவனுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லாதையும். மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இன்னைக்கு இருக்கிறதுனால அவளுக்கு அந்த பொண்ணை கொடுத்துட்டு இருக்கோம். ஆகையால் என்ன, அவருடைய அனுகிரகத்தினால்தான் அந்த பொண்ணு நமக்கு கிடைச்சா. அந்த பொண்ணு நம்ம ஆத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? ஈஸ்வர அனுகிரகம். அந்த ஈஸ்வரானுகிரகமா வந்ததான ஒரு பொண்ணை மகாவிஷ்ணுவுக்கே திருப்பி கொடுக்கிறோம். ஆயால் தான் கன்னியாதானத்துக்கு பிரம்மலோகம் பலம்னு சொல்லியிருக்கு. சாதாரணமான பலம் இல்ல கன்னியாதானம் பண்றது. தானங்களுக்குள்ள மிக சிரத்தியா சொல்லியிருக்கு. ஏன் வசத்தின்னு அவ்வளவு மகாவிஷ்ணுவுக்கே நேரா கொடுக்கறாளாம் கன்னியாதானத்தை. அதில் கல்யாணம் பண்றாங்க சாதாரணமா நினைக்காதியோ. என்னமோ ஏதோ அவளை காசு நான் இதை அக்னிக்கு கொடுக்கிறேன், மறுபடியும் திரும்பி வாங்கிக் கொள்ள மாட்டேன், அதனுடைய கிளைம் பண்ண மாட்டோம். இது உனக்கு கொடுத்தாச்சுன்னு அவ்வளவுதான் உங்களுக்கு. கன்னியாதானம் கொடுக்கறப்ப மகாவிஷ்ணுஸ்வராய துப்பியமாம் சம்பிரதி அவ்வளவுதான். தாசியாவே அவ்வளவுதான். தேங்காய் வச்சு அந்த பொண்ணை கை வர கொடுத்து பொண்ணை கொடுத்து அவ்வளவுதான் கிரெட்னா இருக்கணும். நம்ம மானு சொல்லப்படாது. ஏண்டர் அசியாம் யோஜாயதே புத்திரா சனோ புத்திரோ பவிஷ்யதி. அந்த பொண்ணை நம்ம கொடுத்தோமே தவிர மறுபடியும் அந்த பொண்ணை எங்காத்துல தான் இருக்கும். எங்காத்துல தான் இருக்கும். என்ன இருக்கும்? எனக்கும் அந்த பொண்ணு, உமக்கும் அந்த பொண்ணு. இங்க உங்க அதுல இருக்கும், மறுபடியும் எங்காத வரப்படாதா? என்ன நம்ம பொண்ணு இருக்கவே இருக்கு, அதை விட மாட்டேன். கன்னியாதானத்துல மட்டும் என்ன விஜயம்னா நவமான சொல்றது இல்ல. மகாவிஷ்ணு சொல்லுமா மக்கள் இருக்கும். அதே சமயத்துல எங்காத்த பொண்ணும், அதே போல பொண்ணு பிறந்தது அந்த பொண்ணுக்கு யாராவது பையன் பிறந்தான்னு வச்சுங்களேன், அது எங்காத விஷயங்களுக்கெல்லாம் அந்த பையன் வரணும். ஏன்னா சாரதாதிகளுக்கெல்லாம் தௌஹித்தனாருதான் அவன் வந்து ஆகணும். பெண்ணுக்கு பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளையானவன் இந்த மாதிரி நடக்கக்கூடியதான எல்லா சுவார்த்தத்துக்கும் அவர் தான் ஒண்ணும் பித்ருசேஷம் அவன் சாப்பிடணும். அவன் சாப்பிட்டாதான் பித்ருகளுக்கு சந்தோஷமா. பையனுக்கு பையன் சாப்பிட்டா சாப்பிட்டுருக்கான் என்ன போச்சுன்னு நோன் சொல்ல மாட்டான். பொண்ணுக்கு பையனா இருந்தால் தௌஹித்திரனை அவசியம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் விசேஷங்கள்லாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி வரன்னு சொன்னா தேவதைகள்னு அர்த்தம். அதனால வரசத்து வரேஷு தேவேஷு சீததி. தேவதைகள்லாம் வராளா இருக்கக்கூடியதான தேவதைகளுக்குள்ளயும் இங்கதான் இருக்க. அகையல் வசுவாதிகளுக்குள்ளயோ ஆதித்யாதிகளுக்குள்ளயோ பிதிரு தேவதைகளுக்குள்ளயோ இருக்கிறது யாரு? எங்க ஆத்மஸ்வரூபம். அகையால் வர சத்து. அது மட்டுமல்ல அருதா சத்து. எல்லாம் சத்து சத்துன்னு பிரிக்கணும். சத்துன்னா இருக்கார் அர்த்தம். அருதா சத்து ரிதம்னு சொன்னா சத்தியம் யஜ்யம். ரிதம் சத்தியம். அதே போல யஜ்யம் யஜ்யங்கள்லாம் இருக்கார். யஜ்யோ வை விஷ்ணுஹோ அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. எல்லா யஜ்யங்கள்லயும் ஒரு யாகம் யஜ்யம் எது நடந்தாலும் அங்க யார் இருக்கார்? எங்க ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கார். ஆகையால் ஆத்மா இல்லாத இடம் இல்ல சுவாமி. ரதம் சத் ரத் அசத் ரதம் சத்யம் யஜ்யோ வா தஸ்மின் சீததி. அதுக்கப்புறம் வியோமசத் ஆகாசத்தில் இருக்கவர், ஆகாசத்துல வாயு ரூபமா இருக்கார்னு சொன்னோம், ஆகாச ரூபமாகவே இவர் இருக்கார் பரமாத்மா. ஆயல் வியோமசத் வியோமனி ஆகாசே சீததி வியோமசத், ஆகாச ரூபமா இருக்காரு, வாயு ரூபமா இருக்காரு, அக்னி ரூபமா இருக்காரு, ஜல ரூபமா இருக்காரு, பிருத்வி ரூபமா இருக்கார், மனுஷ ரூபமா இருக்கார், இவ பண்ணக்கூடியதான யஜ்ஞ ரூபமாக இருக்கார், அத்தனையும் பிராமண ரூபமாகவும் அவர்தான் இருக்கார் அப்படின்றது. அப்ஜா இது வரைக்கும் நாலு பூதங்களை சொல்லிவிட்டேன், அப்ப சொல்லலையேங்கிறேன். அப்ஜா அப்ஜா அப்சு ஜாயதே இது அப்ஜா, ஜலங்களில் புறக்கிறது எது? சங்கம், சுக்தி, மகரம் இவைகள்ல. சங்கம்ங்கிறது ஒரு பிராணியினுடைய ஒரு மேல் இருக்கிற இடம், அந்த சங்கம்ங்கிறது அதுக்கு கட்டின்ற வீடு, ஒரு பிராணி கட்டின்ற வீடு அது, அந்த சங்கத்துக்குள்ள அது இருக்கும், அந்த பிராணி எடுத்துட்டு அந்த சங்கம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அது ஊதறதுக்கும் பூஜை பண்றதுக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. அந்த சங்கம்ங்கிறது ஒரு ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பிராணி கட்டின்றதான ஒரு வீடு, அதனுடைய சரீரம் இல்ல, சரீரத்துக்குள்ள அது இருக்கிறது இருக்கும் அப்படி அது சங்கம். அதனால அந்த பீஜாபூர கதேட்சு காரமக்கருத சக்கர அப்ஜ பாச உத்பல, அங்க அப்ஜான சங்கம் அர்த்தம். அதனால அந்த சங்கத்துக்குள்ள இருக்க அந்த சங்கம் ஒண்ணுதான் எப்பவும் அது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றது, மடியான ஒரு பதார்த்தம். சங்கத்துல இருக்கக்கூடியதான ஜலத்தை புரோட்சணம் பண்ணினா, ஜலத்தினால அபிஷேகம் பண்ணினா மகா பரமேஸ்வரனுக்கு அவ்வளவு இஷ்டமா, சங்க ஜல அபிஷேகம் ரொம்ப விசேஷம். சங்க ஜலத்துல இருக்கக்கூடியதான சங்கத்துல சம்ஸ்கிருதமான தீர்த்தமானது மனுஷனுடைய மனசை சுத்திப்படுத்தும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் சர்வதா அபிஷேகாதிகளுக்கு நாங்க சங்கம் வச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த சங்கம் எங்கிருந்து பறக்கிறத? ஜலத்துல இருந்து பறக்கிறது. அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற பிராணி ஜலத்தை சாப்பிட்டு அந்த ஜலத்தினால் அது பண்ணியிருக்கான், அதனால்தான் சங்கம் விசேஷம். ஆயால் அப்ஜா, அது மட்டும் இல்ல சுக்தி கிழிஞ்சல் அதுவும் அது அங்கிருந்தா உண்டாரு. அதே போல முத்து, இந்த முத்து எல்லாம் முத்து சீப்பின்னு அது ஒரு பிராணி, அதனுடைய சரீரத்தில் மேல்பாகம் சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு அதுல அந்த சிப்பியில முத்து ஜலம் விழுந்ததே, மழை ஜலம் விழுந்ததே, ஆனால் அந்த மழை ஜலம் அப்படியே சேர்ந்து அது முத்தாமாயிடுறது. அயல் முத்து வெள்ளா வருது என்ன, சுவாதி நட்சத்திரம் மழை பெய்யணும், அதனாலதான் சுவாதி நட்சத்திரத்துக்கு விசேஷம். அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமா இருக்குங்கிறதுக்காகத்தான் அத்தனையே வெள்ள வெள்ளேல் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் எல்லா க்ஷேமத்தையும் உண்டு பண்றது. மீது எல்லாம் நீங்க பவழத்தை போட்டுக்கலாம், ரத்னத்தை போட்டுக்கலாம், முத்துவை போட்டுக்கிறது கஷ்டம். அந்த முத்தானது வரணுமேயானால் ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தாதான் போட்டுக்க முடியும். அந்த முத்து மாலைக்கு அவ்வளவுதான் விசேஷம் பண்ண, ரொம்ப பேர் நினைப்பேன் முத்து போட்டுக்கோ முத்து போட்டு போன விவகாரம் முடியாது. அந்த முத்தை போட்டுக்கணுமேயானால் ஜென்மாந்தரத்துல பகவத் அனுகிரகம் இருக்கணும். அதனால அந்த முத்தாவளியும் முத்து மாலைங்கிறது ரொம்ப விசேஷம். ஹைதராபாத்ல இருக்கிறவளும் போட்டுக்கிறேன், போய் பாருங்க ஒருத்தரும் போட்ட மாட்டேன், நான் பத்தாம் சொல்லிட்டு இருக்கமே தவிர எல்லோருக்கும் அந்த முத்து மாலை போட்டுக்கிறதுங்கிற ஒரு பாக்கியம் கிடைக்காது. அந்த முத்தானது சுவாதி நட்சத்திர அன்னைக்கு ஆகாசத்துல இருந்து ஜலம் விழுமையானால் வருஷம் வழியா அந்த முச்சுச்சிப்பையில விழுமையானால் அதற்குள்ள கிடைக்கிறது முத்து. அதே விதமாக யானையினுடைய கண்டஸ்தலத்துல அங்கிருந்து வரக்கூடியதான முத்து இருக்கு. முத்தானது ரெண்டு மூணு விதமாக பிறக்கிறதுன்னு சொல்லியிருக்க. அப்படி இந்த சமுத்திரத்துல சுவாதி நட்சத்திரத்துல வந்தா கூடியதான முத்துச்சிப்பையில இருக்கக்கூடியதான முத்து ரொம்ப விசேஷமா. ஆனா இத்தனை நட்சத்திர சுவாதி மட்டும் இத்தனை விதமாக வெள வெளியில் இத்தனை முத்துமான ஈஸ்வரா இருக்கணும் வேதத்துல சொல்லி இருக்கிற மாதிரி தயார் பண்றது என்ன, அதுக்கு எதிர்க்க ஒரு நட்சத்திரம் இருக்கு. எல்லாரும் இந்த வைத்தரிசல் எப்பவுமே இருக்கும், இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். சாரோஹிணி நீல மசூத ரத்னம், ஒரே ஒரு ரத்னத்தை தான் பெத்ததான் அது. என்ன நீல ரத்னம் எதுனா கிருஷ்ண ரத்னத்தை பொறுத்துதான். என்ன ஆயிரக்கணக்கா அப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்கு, இது உலகத்துல இருக்கிற முத்துன்னு எல்லாரும் வசத்தியா சொல்லிட்டு இருக்க. நான் ஒரே ஒரு ரத்னத்தை தான் பெக்க போறேன், ஆனா அது எத்தனை கோடி முத்துகள் வந்தாலும் எனக்கு சமமாகாது அப்படின்னு நினைச்சுட்டு பெத்ததோ அப்படின்னு நினைக்கிறார் சொல்றார் கிருஷ்ணலீலா தரங்கிணியில வரேன் சொல்ல வந்து என்ன. அப்படி அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடியதான முத்து இருக்க பதில அதுவும் அப்ஜான். அப்ஜம்னு சொன்னா தாமரை, அப்ஜம்னு சொன்னால் சங்கம், அப்ஜம்னு சொன்னா முத்து, அப்ஜம்னு சொன்னா முயல் முதல. ஏன் மகராதிஷு அதுவும் ஜலத்துலதானே இருக்கு. சங்க சுக்தி மகராதி ரூபேண ஜாயதே, அங்கேயும் இருக்கிறவர் யாரு? இதோ இந்த பரமாத்மா தான். ஆகையால் வியோமசத் அப்ஜா, அதுக்கப்புறம் கோஜா, கோன்ன பூமி பசுமாடு, அயல் கோதா கவி பிருத்திவியாம் ரீஹியவாதி ரூபேண ஜாயதே. இந்த ஆத்மா தான் நெல்லாகவும் கொள்ளாகவும் நவதானியங்களாகவும் பிறக்கிறது. எது இதோ இந்த ஆத்மா தான். அங்கமான பொருள்களாக சூர்பம் பிடரம் தர்வி இது போல பதார்த்தங்கள்லாம் யார் அவரும் ஆத்மா தான். ஆகையால் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்னவ் பிரம்மணாஹுதம் அப்படின்னு சர்வமும் பிரம்மஸ்வரூபம் தான். ஆகையால் யஜ்ஞத்துக்கு நீங்க கொள்ளக்கூடியதான தர்வி பிடராதிகள், அதே போல விஸ்வாமித்ராதி தர்ப விசேஷங்கள், அங்க இருக்கக்கூடியதான சுருக்ஸ்ருவாதிகள் அதெல்லாம் தூக்கி போட்டக்கூடாது, பத்திரமா கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம். அவெல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றது. ஆகையால் அதால யஜ்ஞாங்க ரூபேண ஜாயதே. அதுக்கப்புறம் அத்ரிஜா. அத்ரிஜான்னா மலையிலிருந்து வரக்கூடியதான பதார்த்தங்கள். மலையிலிருந்து பறக்கக்கூடியதான பதார்த்தங்கள் என்ன? நதிகள். இது கிரிஜான்னு பேர் வச்சுக்கிறேன், சைலஜான்னு பேர் வச்சுக்கிறேன், அத்ரிஜான்னு யாரும் பேர் வச்சுக்கல. தெரியல பேருக்கு அத்ரிஜான்னு ஒரு பேர். அத்ரிஜான நதினு அர்த்தம் அவ்வளவுதான். சைலஜான்னு சொன்னா பார்வதிக்கு பேர். என்ன ஹிமாலயத்தினுடைய பெண்ணாக வரதாலோ இல்லையோ அதனால அப்படி வச்சுருக்க அத்ரிஜான்னு சொல்லலாம், கிரிஜான் சொல்லலாம். ஆனா இங்க அத்ரிஜான நதியை குறிக்கிறது ஆச்சாரியல் பாடி பண்ணிருக்காரு. அத்ரிஜா பர்வதேபியா நத்யாதி ரூபேண ஜாயதே. இது நதிகளாகவும் இருக்கிறது தெய்வம். ஆகையால் நம்மூர்ல நதிகள்னு சொன்னா அது என்னமோ ஏதோ ஜலம் அப்படி பிரவகிக்கிறதுன்னு இல்ல. நம்மூர்ல நதிகள்னா சாட்சாத் பகவத் ஸ்வரூபம். ஒவ்வொரு காலத்திலயும் அவாவா நம்ம உலகத்துக்கு உபயோகப்படணும் என்று நினைத்து கொண்டு அவா வரம் பெற்று நதி ரூபமா ஆனவா. யமுனா நதி இருக்கே, அந்த யமுனா நதி யமனுடைய தங்க. அவள் என்ன பண்ணினா, நான் யமுனமாக ஆகிறேன், நதியாக ஆகிறேன். ஏன்னா ஜனங்கள லோகத்துல எல்லோருக்கும் சேமம் வரணுங்கிறதுக்காக கடைசி பரியந்தம் நான் இப்படியே லோகத்துக்கு சாயம் பண்ணணும்னு. ஆகையால் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான மகர்ஷிகளா அவள்லாம் என்ன பண்ணினா, ஜனங்களுக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கணும். பப்ளிக் சர்வீஸ்ன்றது அவளுடைய ஒரு முக்கியமான இதுவா வச்சுருந்த. ஆகையால் தான் அவளுடைய ரூபம் தெய்வங்களுக்கெல்லாம் சூக்ம ரூபம் ஸ்தூல ரூபம். அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னொரு ஸ்தூல தர ரூபம் ஒண்ணு இருக்கு. ஆகையால் இந்த தேவதைகள் கங்கா யமுனா இவைகள்லாம் தேவதைகளவா. ஆகையால் இந்த தேவதா ரூபமா இருக்கக்கூடியவா இந்த ரூபமா வந்திருக்கா. ஆகையால் தான் நதியில போய் ஸ்நானம் பண்றதுன்னு அப்படியே ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஆற்றுல ஸ்நானம் பண்ணிவிட்டுதான் நதியில போய் ஸ்நானம் பண்ணணும். நதியில ஸ்நானம் பண்றதுக்கு முன்னால நதியில கீழே இறங்கி நதிக்கு முதல்ல தர்ப்பணம் பண்ணி அப்புறம் ஸ்நானம் பண்ணணும். ஒன்னும் தெரியாது நம்ம ஜனங்களுக்கு, அப்படியே தூக்கி போட்டு ஸ்நானம் பண்ணணும். நதியில ஸ்நானம் பண்றது ரொம்ப விஷயம். முதல்ல இறங்கி சங்கல்பம் பண்ணி அந்த நதி தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணி, நான் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கேன், என் உடம்புல இருக்கக்கூடியதான அழுத்து உன் மேல வந்த போதிலும் நீ அதை சகித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நதிக்கு அர்க்கியம் கொடுத்து, அதுக்கப்புறம் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்து, கிரக தேவதைகளுக்கு அர்க்கியம் கொடுத்து, அதுக்கப்புறம் நதி எப்படி பிரவகிக்கிறதோ அதுக்கு எதிர்முகமாக நின்று கொண்டு அப்படிதான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. விசேஷமாக சங்கல்ப ஸ்நானம் தான் பண்ணணும் நதியில. அதெல்லாம் எல்லாம் மறந்து போயிடுது. ஏன்னா பாத்ரூம்ல ஸ்நானம் பண்றவளுக்கு சங்கல்ப ஸ்நானம் எது? சங்கல்பம்னா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. நதியில ஸ்நானம் பண்றதுக்கு என்ன, இந்த நதியானது தெய்வம். ஆகையால் இந்த தெய்வம்னு சொல்றது ஆத்மஸ்வரூபம் அங்கே இருக்குன்னு சொல்றார். ஆகையால் அத்ரிஜா பர்வதேபியா நத்யாதி ரூபேண ஜாயந்தே இதி சர்வாத்மாபி சன்னு ரிதம் அவிதத ஸ்வபாவ ஏவ. இது வரைக்கும் நீங்க மலையில இருந்து பிறக்கிறது, சங்கமா பிறக்கிறது, மனுஷடா இருக்கா, யஜ்யமா இருக்கா, வேதியில் இருக்கா, பூமியா இருக்கா, ஜலமா இருக்கா, அக்னியா இருக்கா, இருக்கிறல இவைகள்லாம் மாறிக்கொண்டே இருக்கே. ஆகையால் பரமாத்மாவும் மாறமாட்டார் அன்னார். இவைகளுக்குள்ள இருந்தாலும் பரமாத்மா மாறமாட்டார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ரதசத்து. எப்படி எல்லா உருப்படியிலையும் ஒரே கரண்ட் இருந்தாலும் கரண்ட்ல எப்படி மாறுதல் இல்லையோ, எத்தனை ஆபரணங்கள்லயும் ஒரே தங்கம் இருந்தாலும் தங்கத்துல எப்படி மாறுதல் இல்லையோ, அதே விதமாக இந்த பரமாத்மா இத்தனை உருவங்கள்ல இருந்தாலும் உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு மாறுதல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சத்து சர்வாத்மாபி சத்து ரதம் அவிதாவ ஏவா மாறாத ஸ்வரூபம் உள்ளவர். அந்தந்த பொருள்கள் அழிந்தாலும் இந்த பொருளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அழியவில்லை. அதுக்கப்புறம் பிருஹத், கடைசியில பிருஹத்துன்னு ஒரு பதம் இருக்கு. அதுக்கு என்ன மகான் சர்வ காரணத்வாத். எத்தனை பொருள்கள் சொன்ன இத்தனையும் உண்டு பண்ணினா ஒருத்தர் தான். ஆகையால் ரதஜா அத்ரஜா ரதம் பிருஹத். இந்த பிருஹத்துங்கிற பதம் ருக்வேதத்துல இல்ல, இதே மந்திரம் ருக்வேதத்துல இருக்கு. ஆனா எதிர்வேதத்தில் மட்டும் ஒரு பிருஹத்துன்னு ஒரு பதம் வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்க. பிருஹத்துன்னு என்ன? சர்வகாரணத்வா. அப்படி எதாபி ஆதித்ய ஏவ மந்திரேன உச்சதே. இது வந்து சாயணாச்சாரியர் வியாக்கியானம் பண்றப்ப சூரிய ரூபமா சொல்லியிருக்கார். சாயணாச்சாரியருக்கு முன்னால இருந்தவர் ஆச்சாரியன். இப்ப ஆச்சாரியால் ஆதித்ய ரூபேன மந்திரன் எப்படின்னு சொல்லுவார்? சாயணாச்சாரியர் பின்னால வந்தவர் பகவத்பாதாளுக்கு பின்னால எப்படி சொல்வேன்னா, இந்த சாயணாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியதை முன்னால இருந்த வியாக்கியானத்தை பார்த்து, அதற்கு முன்னால ஸ்கந்த சுவாமி வெங்கட மாதவர் அப்படிங்கிறவர் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு வேதத்துக்கு. அது போல யஜுர்வேதத்துக்கு யஜ்ஞபதி என்கிறவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது போல அந்த வியாக்கியானங்கள்லாம் பார்த்துதான் பகவத்பாதாள் இந்த வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் அறிந்தவர். ஆனா அந்த வியாக்கியானங்களுடைய சம்மரியை தான் எடுத்து சாயணாச்சாரியர் எழுதியிருக்கார். ஆகையால் சாயணாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு நினைச்சா மெய்ச்சிலுக்கும் எத்தனை வேதங்கள் எவ்வளவு போட்டு, ருக்வேதத்துக்கு மட்டும் 1000 பக்கம் மணக்கி 5 வால்யூம் இருக்கு ஒரு வேதத்துக்கு. இது இல்லாம சுக்ல எதிர்வேதம், கிருஷ்ண எதிர்வேதம், அது மட்டும் சாம வேதம், அதர் வேதம், அத்தனைக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. மந்திரம் பிராமணம் அவருக்கு ஏதைய டைம் அதான் புரியாதுன்னு எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவு வெறுமனை எழுதிட்டே இருந்தாலே 100 வருஷம் போறாது போல இருக்கு. நான் எப்படி எழுதினேன் அது பெரிய ஆச்சரியம். அது இல்லாம வேதாந்தத்துல பஞ்சதசி, ஜீவன் முக்தி விவேகம், இப்படிப்பட்ட கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்காரு. வித்யாரண்யாளா இருந்து கொண்டு போறாதுன்னு மாதவிய தாது விருத்தி இவைகள்லாம் போனா அப்படின்னா சங்கீதத்துல ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. எப்படி இருக்கும் அவருக்கு பாருக்கும், அவள் எவ்வளவு அறிவு, எத்தனை சிரமப்பட்டிருக்காரு அவள்லாம் மனுஷர்களுக்காக நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த சாயணாச்சாரியர் வியாக்கியானம் நமக்கு சூரிய ரூபமா இருந்தாலும், ஆச்சாரியால் ஆதித்யேவ பிரகாசத்தேன்னு அதுக்கு முன்னால் இருக்கிற வியாக்கியானங்கள்னு தெரிஞ்சுக்கணும். என்ன யாரோ ஒருத்தர் கேட்டார் சாயணாச்சாரியர் சொல்லியிருக்காருன்னா, ஆச்சாரியால பின்னால் வந்தவர் அந்த 1300 அவர் நீங்க ஒண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கல அப்படின்லாம் கேட்பார். ஆனா நம்ம சொல்றது சாயணாச்சாரியன்னு சொல்றது நமக்கு இப்ப இருக்கிற வியாக்கியானம் சாயணாச்சாரியர், அதனால சொன்னேன். ஆனா சாயணாச்சாரியுடைய வியாக்கியானம் அதற்கு முன்னால் அனாதி பரம்பரையா நம்ம ஊர்ல வந்துருக்கு. ஆகையால் வேத பாட்சியங்கள்ல வேதம் எப்படியோ அதே விதமா வேத பாட்சியமா அனாதி பரம்பரையா வந்திருக்கு. இப்பவும் சில பாகங்கள் கடைஞ்சிருக்கு, ஸ்காந்த சுவாமி வெங்கட மாதவிங்கிற பாகங்கள்லாம் இருக்கு. அவைகளை வச்சுட்டு ஆச்சாரியர் எழுதிக்கார். எதாபி ஆதித்யேவ மந்திரேண உச்சதே ததாபி அஸ்ய ஆத்மஸ்வரூபத்வம், இதோ இங்க இருக்கிறதெல்லாம் ஆத்ம சூரியனுக்குள்ள இருக்கிறதா ஆத்மஸ்வரூபம் தான். என்ன தெரிஞ்சிட்டோம் எங்கும் வியாபிச்சுருக்கிறவர் ஒரே ஆத்மா தான். ஆகாசத்திலயோ, வாயுலையோ, அக்னியிலயோ, ஜலத்திலையும் ஜலத்துக்குள்ள இருக்கிற பிராணிகள்லயோ, பூமியிலையும் பூமியில இருக்கக்கூடியதான மனுஷியாளர்கள்லயோ, பிராமணர்களிடத்திலயோ, சோம சூரியாக்னே ரூபமாக இருக்கிறதுலயோ, மற்ற தேவதைகளிடத்திலயோ, எங்கும் இருக்கிறவர் எங்க பரமாத்மா தான் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். இத்தனையும் சொன்னேள் அந்த ஆத்மாவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை சொல்லுங்க. அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, இங்க இருக்காரு, நான் இருக்காரு எப்படி புடிச்சுக்கிறது தெரியலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்த மந்திரம் சொல்றது, ஆத்மனஹா ஸ்வரூப அதிகமே லிங்கமுச்சதே, ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை தாங்கள் அறிவதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன், ஒரு உபாயம் சொல்லுகிறேன் அப்படி. ஊர்த்வம் பிராணம் உன்னயதே அபானம் பிரத்யகசியதே மத்தியேவ அமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே. மத்தியே வாமனமாசீனம், வாமனன்னு ஒரு பேரோட இருக்க நம்ம சரீரத்துக்குள்ள, மத்திய என்ன சரீரத்துக்கு நடுவில், சரீரத்துக்கு நடுவில் இதயத்தில், இதயத்தில் வாமன ரூபமா இருக்க. போன மந்திரத்துல ரதம் பிரகத்துன்னு சொல்லியிருக்கு, பிரகத்துனா மகான்னு பேரு, அதுக்கு ஆப்போசிட்டா இங்க வாமனன்னு சொல்லியிருக்காரு. ஆகையால் வாமனாவதாரம் ஒண்ணு, அதுக்கு முன்னால சொல்றது உலகளந்த பெருமாள் மகாத்மா, மகான் ஆத்மா பெரும் ஆள், அதான் பெருமாள். மகாத்மாங்கிறது தான் பெருமாளுங்கிறதுக்கு சம்ஸ்கிருத பதம். இப்ப வாமனன் சொன்னா ரொம்ப குறுகியவர் அர்த்தம், நம்ம சரீரத்துக்குள்ள இதயத்துல இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணிருக்கார், ஊர்த்வம் பிராணமுன் அயதே, இவர் இருக்கிறதுல பிராணனை வெளிய மேல அனுப்புறாரு, அதை பண்ண இது பண்ணு. அபானம் பிரத்யகசியதே, இந்த அபானத்தை கீழே இருக்கிறார். இந்த பிராணாபானாதிகள்ல அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த சரீரத்திட்ட போகாமல் யாரு பார்த்து கொண்டிருக்கார், எங்க பரமாத்மா. ஊர்த்வம் பிராணமுன் அயதே, இந்த பிராணனை மேலும் மேலும் அனுப்பிண்டே இருக்கார், அபானத்தை கீழும் கீழும் அனுப்பிண்டே இருக்கார். இவன் நடுவில் இருக்கார், மத்தியே வாமனமாசீனம், இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு அங்குட்ட மாத்திரமா இருந்து கொண்டு சம்பதனையும் எல்லோராலையும் போற்றப்படுபவராக இருந்து கொண்டிருக்கார். இவர் யார் சார் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார், விஸ்வே தேவா உபாசதே, விஸ்வே தேவா ஆழ்வர். நம்ம கண்ணு காது மூக்க நாக்க முதலிய புலன்கள், அதே போல தேவாலோகத்துல இருக்கக்கூடியதான விஸ்வே தேவாள், விஸ்வே தேவாள் சர்வே தேவாள்னு பேரு. இந்த விஸ்வே தேவாளுங்கிறது எல்லா தேவதைகளுக்கும் முக்கியமானவாள். இவாள்லாம் மனுஷியாளுக்கு சகாயம் பண்றதுக்காகவே பிறந்தவா. இவ கல்யாணத்திலயும் உண்டு, அப்புறத்திலயும் உண்டு. ശ്രാദ്ധാദികളിലും വിശ്വദേവരുണ്ട്, കല്യാണാദികളിലും വിശ്വദേവാളുണ്ട്. വിശ്വദേവാൾ ഇല്ലാതാണ് ഇടമേ കിടയാത് ആഹ്യാൽ അത് വിശ്വദേവാളിന് നമ്മ പുലങ്ങൾക്ക് സഹായം പണ്ടവാളിന്ന് അർത്ഥം. ആഹ്യാൽ അത് വിശ്വദേവാൾ നടുവിലിരിക്ക ഇതയത്തെ കൊള്ള ഇരിക്കുന്നവർക്ക് പ്രാണേ ബലിം ഹരന്തി നമുക്ക് എല്ലാത്തിനും அந்த சகாயம் பண்ணி கொண்டு இருக்கார் அப்படின்னு சரீரத்துக்குள்ள இருக்கார் உள் நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லும். இப்ப ஊர்தம் ஹரதயாத் பிராணம் பிராணவருத்தியும் வாயும் உன்னயதி ஊர்தம் கமகதி. இந்த மூச்சு காத்திருக்க காத்த வெளியில விடுங்க, மண்டு மறுபடியும் உள்ள இழுங்க. நம்ம என்னமோ சொல்லிட்டு இருக்கோம், அந்த காத்த இழுக்கணும் விடணும்னு யார் சார் சொல்லி கொடுத்தாங்க? பறக்கிறதுல இருந்து அது ஏதாவது தகராறாச்சுன்னா டாக்டர் கிட்ட ஓடுறோம். ஆனா இது யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு? கரெக்டா மூச்சு காத்து இழுக்கணும், மூச்சு காத்து விடணும். மூச்சு தட்டினாத்தான் கவலைப்படுறேன். அது எப்படி யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு? என்னமோ யாரு உள்ள இருக்கிற பரமாத்மா அதான் சொல்றார். வாயும் உன்னயதி ஊர்ஜம் கமயதி ததா அபானம் பிரத்யகதோ அஸ்யதி க்ஷிபதி. அதே போலயே மூச்சு காத்து உள்ள இழுக்கிறள் பார்த்தீங்களா, அது அபானம் பண்றது. வெளியில விடுறது பிராணனுடைய சக்தி. ஆகையால் அந்த அபானம் இழுக்கும்படி பண்றது, கீழே இழுக்கும்படி. க்ஷிபதி யஹா இதி யார் பண்றாரோ அவர் தம் மத்தியே ஹிருதய புண்டரீக ஆகாசே. மத்தியே சரீரத்துக்கு நடுவில் இதய தாமரைக்குள் இருக்கக்கூடியதான ஆகாச ரூபமாக இடவழி ரூபமாக அங்கே ஆசீனம் புத்தவ் அபிவியக்த விஞ்ஞான பிரகாசனம். அங்க இருக்கார், அங்க இருக்காருன்னு என்ன, உங்க மனசு உள்நோக்கி திருப்பி பாருங்க. ஒரு தடவை அங்க தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணா உங்களுக்கு தெரியும் அப்படிங்குறது. மத்தியே புத்தவ் அபிவியக்த விஞ்ஞான பிரகாசனம். நீங்க தியானம் பண்ணினால் நிச்சயமாக அங்க அபிவியக்தி ஆவார், தோணுவார். இது இப்படி வாமனம் சம்பஜனீயம். அவர் இப்பொழுதும் வாமனர்னா என்ன அர்த்தம்? எல்லாராலையும் ஸ்தோத்திரம் பட தகுந்த, ஸ்தோத்திரப்படக்கூடியதால தகுந்தவர், ஸ்தோத்திரத்துக்கு துதிக்கு தகுந்தவர். விஸ்வே தேவா சர்வே தேவா, எல்லா தேவதைகளும் அவரை பிராணம் பண்ணிட்டு இருக்க. சக்ஷுராதய பகவான் கிருஷ்ண பரமாத்மா தேவகி கர்ப்பத்துல வந்ததுமே தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினான்னு சொல்றது. அதே போல ஒவ்வொரு கர்ப்பத்துல இருக்கும் பொழுதும் தேவதைகள் வந்து ஸ்தோத்திரம் பண்றாளாம். அங்கே கிருஷ்ணனுக்கு மட்டும் இல்ல, அதனால்தான் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கும்பொழுது அவளை வசதியாக பார்த்துக்கணும்னு சொல்றது. ஏன்னா அங்கே ஒரு சரீரமாக பகவான் அங்கே ஆத்மஸ்வரூபம் அங்கே ஆவிர்பவிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே விதமாக தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. அவள் மட்டும் இல்ல, இப்ப நமக்கு நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு இவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. ஆயல் தேவாஸ்யா சக்ஷுராதய பிராணாக ரூபாதி விஜயானம் பலி முபாகரந்தா. நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு கண்ணு வந்து தான் பார்த்ததான அறிவு ஆத்மாவுக்கு கொடுக்கறது. காது என்ன பண்றது? தான் கேட்ட சப்தங்கள்லாம் கொண்டு வந்து ஆத்மாவுக்கு கொடுக்கறது. ஆகையால் தான் கண்ணு பார்த்தாலும் நான் பார்த்தேங்கிற, காது கேட்டாலும் நான் கேட்டேங்கிற, கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிற, நான் ஏன் சொல்றேன் இவையெல்லாம் கொண்டு வந்து அங்கே கொடுத்துருச்சு. ஆகையால் இந்த புலன்கள் எல்லாம் தான் தான் கொண்டு வந்ததான அறிவை அந்த பரமாத்மாவுக்கு கொடுத்துடுது. ஆகையால் பலி முபாகரந்த விஷ இவ ராஜானம். இந்த ராஜாவுக்கு இந்த பிசினஸ் கம்யூனிட்டி எல்லாம் விஷயம்னா வைசியாள், அவெல்லாம் டாக்ஸ் கொண்டு போய் கட்டுவா பழைய நாள்ல. இப்ப அவள்கிட்ட இருந்து உதச்சு வாங்குறான்னு வச்சுக்கலாம், வித்தியாசம். இவாள்லாம் பழைய நாள்ல அவளுக்கு எவ்வளவு வந்திருக்கோ அதுல ஆறுல ஒரு பங்கு கொண்டு வந்து தானா கொண்டு வந்து கட்டிடுவாளாம் பலியே. அதே விதமா சாமந்த ராஜாக்கள்லாம் அவ ஊர்ல வந்ததான டாக்ஸ கொண்டு வந்து ராஜாவுக்கு கப்பம் கட்டுவா. அதே விதமாகத்தான் இந்த புலன்கள்லாம் அவளுக்கு கிடைச்சதான பதார்த்தத்தை அந்த ராஜா மாதிரி இருக்கக்கூடியதான இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவுக்கு கொடுக்கிறார்கள். தாதர் தேன அனுபரத வியாபாரா பவந்தி. அதனால அவளுக்கு எப்பொழுதுமே அந்த பரமாத்மாவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான நிலையிலே இருக்கார். ஆயர் அந்த பரமாத்மாவை நாம் அறிந்து கொள்ளணும். எதர்த்தா எத்ரயுக்தாச்ச சர்வே வாயு கரணம் வியாபாரா. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் பிராணம் அபானம் வியானம் புதானம் சமானம் முதலிய வாயுக்களோ அல்லது கரணங்களோ இவைகளுடைய வியாபாரங்கள் செயல்கள் எல்லாம் எந்த பரமாத்மாவுக்காக என்று சொல்கிறீர்களோ அந்த பரமாத்மா இவைகளிட வேறாக இதயத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சஹ அந்யா சித்தா இதி வாக்கியார்த்தா. ஆகையால் அந்த பரம்பொருளை நாம் பார்க்கணும். கண்ணு பார்க்கறதே இது பாக்குற திறமை எங்கிருந்து வந்திருக்குன்னு யோசனை பண்ணுவோம். காது கேட்கறது காதுக்கு கேட்கும் திறமை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு அறிஞ்சலையானால் அந்த பரமாத்மா நான் நான் எனப்படுறவர் இதயத்தில் இருக்கிறவர் இவர்களிட வேறானவர் என்று நாங்களே அறியலாம் அப்படின்னு அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள பிரைம் போர்ட்டல் அந்த பரமாத்மா தான். அவர் இல்லைன்னு இந்த சரீரம் உபயோகம் இல்லை. கரும்பு இருக்கு, கரும்புல சக்கைய கரும்புல ரசத்தை புழிஞ்சு விட்டோம்னா அப்புறம் மீதி இருக்கிறது என்ன? பெரும் சக்கை பாதம். அது எதுக்கு உபயோகப்படும்? அதுல நெருப்புல வச்சு கொடுத்துக்கிறதுக்காக வெந்நீர் போட்டுக்கிறதா உபயோகப்படும், வேற எதுக்கும் உபயோகப்படாது. அவ்வளவுதான். அதே விதமாக இந்த சரீரத்துக்குள்ள அதோ அவர் இருக்காரு பாருங்க, அவர் இருக்க தொட்டும் எல்லா காரியமும் ஆகும். இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. கிமத்ர பரிசிஷ்யதே தத்வை தது அப்படின்னு அடுத்த மந்திரம். அதுக்காக பிராணாபானங்களுக்குள்ள அவர் தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப வசதியாக இந்த ஆத்மாவை நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான மந்திரங்கள் இது மேல் பாகம். இத